நேயர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் கிருத்திகா நாராயணன். பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் உள்ள மாடி குடியிருப்பு ஒன்றில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட முற்றுகை நடவடிக்கை ஒன்றின் போது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தாக்குதல் நடத்திய பிரதான சந்தேக நபரின் கைரேகை மற்றும் வெடிப்பொருட்கள் போன்றவற்றை கண்டுபிடித்துள்ளதாக பெல்ஜிய அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
The Belgian federal prosecutor says the single fingerprint of Salah Abdeslam was found in a third floor apartment in the Scarborough.
அந்த கைரேகை தற்போது தலைமறைவாகியுள்ள சலா அப்துல்சலாம் என்பவருடையதாகும். கடந்த நவம்பர் மாதம் பாரிஸில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அடுத்த நாள் அவர் அந்த குடியிருப்பில் ஒளிந்திருக்கலாம் என அதிகாரிகள் நம்புகின்றனர். எஞ்சியிருந்த வெடிப்பொருட்கள் மற்றும் கையால் செய்யப்பட்ட மூன்று தற்கொலை அங்கிகள் இங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளன.
சீனாவில் உள்ள ஒரு மருத்துவமனை பயன்பாட்டில் இருந்தபோதே அதன் ஒரு பகுதி இடிக்கப்பட்டுவிட்டதாக அறிக்கைகள் சொல்கின்றன. ஹெனான் மாகாணத்தில் உள்ள அந்த மருத்துவமனையில் உள்ள கதிரியக்க சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் இருந்தபோதே புல்டோசர் ஒன்று சுவர்களை இடித்ததால் அவர்கள் உயிர் தப்பி ஓடினர். மருத்துவமனையில் உள்ள சவக்கிடங்கில் உள்ள சடலங்கள் இடிபாடுகளில் புதைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வைத்தியசாலை உபகரணங்களும் சேதாரமடைந்தன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஜெர்மனியின் கொலோன் நகரில் நடந்த புதுவருட கொண்டாட்டங்களின் போது நடைபெற்ற வன்முறை மற்றும் திருட்டு நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய 31 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 18 பேர் இவர்களில் 18 பேர் ஜெர்மனியில் அகதிகள் சங்கம் கோரியிருப்பவர்கள் என உள்துறை அமைச்சின் பேச்சாளர் டோபியஸ் ஃபிளட் செய்தியாளர் மாநாட்டின் போது தெரிவித்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரண்டு ஜெர்மனியர்களும் ஒரு அமெரிக்கரும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் என சந்தேகிக்கப்படுகிறது.
முன்னாள் தலைவர் மாவோ சேதுங்கின் ஒரு மாபெரும் தங்க நிற சிலை அப்புறப்படுத்தியுள்ளதாக மத்திய சீனாவில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காங்கிரீட் மற்றும் எக்கினால் செய்யப்பட்ட சுமார் 40 மீட்டர் உயரம் மற்றும் தங்க வர்ணம் கொண்ட அந்த சிலை நாட்டுப்பற்று மிகுந்த விவசாயிகள் மற்றும் உள்ளூர் வணிகர்களால் எழுப்பப்பட்டது. அந்த சிலை அதிகாரிகளின் ஒப்புதல் இல்லாமல் நிறுவப்பட்டதாக சீன ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன. மாவோவின் கொள்கைகளால் மக்கள் பல கஷ்டங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மேலும் அவர்களுடைய பொருளாதார உத்திகள் பெரும்பாலும் கைவிடப்பட்டுள்ளதாக இருந்தாலும் சில சீனர்கள் அவரை இன்றும் மதிப்பு போற்றுவதும் பெரிதும் நேசிக்கவும் செய்கிறார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழுவைச் சேர்ந்த ஒருவர் தன்னை அந்த குழுவிலிருந்து விலகி வலியுறுத்திய தாயை பொதுமக்கள் முன்னிலையில் கொலை செய்துள்ளார் என சிரியாவில் உள்ள ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஐஎஸ் குழுவினரின் வலுவான நகரான ரக்காவில் உள்ள குடியிருப்பாளர்களே இதற்கு சாட்சிகள் என அவர்கள் கூறியுள்ளனர். தனது தாய் தொழில் புரிந்து வரும் தபால் நிலையத்தின் வெளியே வைத்து அவரை இந்த ஐஎஸ் தீவிரவாதி சுட்டு கொலை செய்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அடால்ஃப் ஹிட்லர் எழுதிய யூத எதிர்ப்பு புத்தகமான மெயின் கேம்ஃபின் புதிய பதிப்பு ஒன்று 70 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஜெர்மனியில் விற்பனை செய்யப்படுகிறது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனிக்குள் இந்த புத்தகத்தை மறுபதிப்பு செய்வது தடை செய்யப்பட்டது. பவேரியன் அரசாங்கத்தின் கைகளில் இருந்த அந்த புத்தகத்தின் பதிப்புரிமை தற்போது காலாவதி ஆகிவிட்டதால் அந்த புத்தகம் இப்போது புதிதாக அச்சிடப்பட்டு விற்கப்படுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
தாய்லாந்தில் உள்ள அழகு சாதன பொருள் நிறுவனம் ஒன்று விளம்பரத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் இருந்த மிகப்பெரிய அளவிலான கோபாவேசமான எதிர்வினையை அடுத்து அந்த நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது.
மடகாஸ்கர் நாட்டு அதிபரின் ஆடம்பரமான புத்தாண்டு விருந்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காலி தட்டுகளை நகரின் ஒரு சுதக்கத்தில் பரபயத்து தலைநகர் ஆண்டிவரப்பில் மக்கள் நூதன போராட்டம் நடத்துகின்றனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.